பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமாக இந்த இருவேளைக்காக, இந்த வேதத்தை ஆராயும்படியாக இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி சாமி. ஆண்டவர் தாமே எங்களோடு கூட தொடர்ந்து நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று நாங்கள் மூன்றாவது கட்டளையாக உடைய 10 கட்டளையில் கேட்டோம். அப்படி வீணாய் வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லி நாங்கள் இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு கடுமையான கட்டளை என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேக சமயங்களிலே உலகத்தை நாம் பார்க்கும்பொழுது சாமியுடைய நாமம் அதிகமாக தூஷிக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். திருச்சபையிலும் சரி, திருச்சபையின் வெளியிலும் சரி, சாமியுடைய நாமத்தை அதிகமாக தூஷிக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தாம் இந்த கட்டளைக்கு ஏற்படி இந்த வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு தர வேண்டுமாக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தில் ஜெபிக்கிறோம். What commandment is this? Number 3, right? சொல்ல போனால் இல்லை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. அப்படி வணங்கினால் தண்டியாமல் விடார். ரொம்ப கடுமையான கட்டளையாய் இந்த கட்டளை சொல்லப்படுகிறதா? ஏன்னு சொன்னால் லேவியராகும் 24 அதிகாரம் நினைக்கிறேன். Leviticus chapter 24 verse 16.
Anyone who blasphemes the name of the Lord
is to be put to death. He's put to death. How?
The entire assembly must stone them. Whether foreigner or native born, when they blaspheme the name, they are to be put to death.
See? நான் நினைக்கிறேன், வேறு எந்த கமாண்ட்மெண்ட்காவது, இஸ் தேர் எனி கமாண்ட்மெண்ட் தட் சேஸ் டெத் இஸ் தி பனிஷ்மெண்ட்? தே சே இட் இஸ் சச் எ டெரிபிள் சின், எனிபடி கேன் கமிட், அக்கார்டிங் டு லெவிட்டிகஸ் சாப்டர் 24 வெர்ஸ் 16. இட்ஸ் சட் டு பி சச் எ டெட்லி கமாண்ட், அண்ட் வி டோன்ட் சீ த வி டோன்ட் ஃபீல் த சீரியஸ்னஸ் ஆஃப் த கமாண்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி வி வாண்ட் டு மேக் சம் ப்ரிலிமினரி அப்சர்வேஷன் அபவுட் நேம்ஸ். Names in Judaism, you know, this is who is the first man who named who gave names to the animals?
Adam,
second chapter 18 verse the passing here. Genesis chapter 2 verse 18 following.
The Lord God said it is not good for the man to be
alone.
Alone.
I will make a helper suitable for him.
Yeah, 19th verse. Oh.
Now the Lord God had formed out of the ground all the wild animals and all the birds in the sky. He brought them to the man to see what he would name them. And whatever the man called each little creature, that was its name.
Yeah, what does it imply? Why do you think God wanted Adam to name them? Is there any implication behind it? Or simply God wanted to rest for a while, he doesn't want to take the burden of naming the creatures, he wanted Adam to do that. Is there any particular reason, theological reason why God should ask Adam to name the creatures? Whatever he named them, that became the name. That's it. Any other reason why God wants Adam to name them? Liberty in naming them?
Like privilege.
You know, I said it already before. You know, you by the Judaism, this is what I said, Judaism and names, they have very great significance in it. They say names are the keys to the soul. The Mahatmavukku direct connection vandhu, the key vandhu, only through the names. So names play a vital role in the whole of Judaistic tradition, even to this day. Before we go into that in detail, in the New Old and the New Testament together. Now, why Adam was asked to name us? Very simple. 128, Genesis 128.
God blessed them and said to them, be fruitful, and increase in number.
Increase in number.
Fill the earth. And subdue it.
And what?
Subdue.
What about subdue? Subdue and that. Tamil the aunt could be important, right? Then what happened? Then now you can connect these two together now. God told man to, you're going to fill the earth, and also you're going to subdue the earth. In other words, you got to what?
You got dominion over everything.
Can you connect these two verses together now? What? How can I connect this verse with verse that was read, 19th verse? How can I connect verse 19 with this?
It's under your dominion, so you...
In other words, by naming the animals or the creatures, Adam is given authority over the creatures. So anybody who names another person exerts some kind of authority over the person. Now, how do you know, by calling a name, you are an authority on the person? How? Simple analogy. If you call somebody by the name, how do you know that you have an authority on the person?
You know the person.
Now, how do you have an authority on the person? Supposing, say, if Selvin is going on the road, right? I say, Selvin, what is the reaction? What is the reaction? No, when I say, Selvin is on the road, he doesn't see me. I saw him. I say, Selvin, what is the reaction to my calling him? And by his name, he first stops, right? So my calling his name, make him stop. And then he wanted to find out who called me, right? Who called me? Turn around, right? And respond to it. That shows a simple, there's a simple mechanism. See? By calling another name, you are exerting some kind of authority on the person. It is Judaic tradition, in order to prove that Adam has authority over the creatures that God created, God wanted Adam to name them. So it is not simply an act that God got so bored up naming these creatures. God wanted a change. So come on, Adam, you just wait only for a change, name these guys. No. It has its theological implication. Implication, God complete, I want you to know that you're going to complete authority over this that I created. Right? 128 comparing to 128 with 219. Okay? Now, having said this, tell me the names in the Bible that God changed.
Abraham to Abram.
Sarah.
Right? What was his name?
Abraham
to?
Abraham.
17:5 and then 17:18. And then?
Sarai into Sarah.
Sarai 17:18, yeah, okay. Same thing. Yeah, Sarah is there. Okay. Sarai Paul. To Sarah. Saul.
Jacob to Saul. Israel.
Jacob to Israel. Genesis 32:29. Jabel to Israel. Saul to? Now, here's my question. Did God change his name? Saul to Paul? It's nowhere to say Saul. God called, change the name from Saul to Paul. Because, very simple, Saul is a Hebrew name, Paul is a Greek. So God never changed the name. It was never changed. Some people say that it was changed on the day of the conversion. That is the 9th chapter of Acts of Apostles, which is not biblically true. Because Saul is a Hebrew name, Paul is a Greek name. It is as simple as that. But only one name in the New Testament, God, Jesus deliberately changed. Who is that name? Only one name. No other name. God changed.
Peter.
Jesus.
Peter.
Exactly. 148. John. Yeah, 142. John. Turn to 142. John.
Brought him to Jesus. Jesus looked at him and said, "You are Simon, son of John."
You are Simon.
Son of
Simon.
You will be called Cephas.
Cephas.
which were translated as Peter.
Yeah, Kephan potrukala. Cephas. Why that? You got to understand these names. It's very interesting. Simon is again a Hebrew word. Cephas in the word is actually, it's an Aramaic word. Cephas also means Cephas, which means a Greek word. See, we know people are called Cephas. You are a guitarist. Eh? So, Cephas is actually an Aramaic word. It actually means what?
Rock.
Simon means? Listen. God listen, right? Because it comes from the word Shammai, the Hebrew word. Shammai means listen and obey. The word Simon comes from the word Shammai, the Greek word, of the Hebrew word, okay? So now, okay, this is the only name God changed. You know why? All the apostles were named. God took them as they are. They're changing the names. Only Peter's name was changed. Can somebody give me why this particular name, Jesus, was very particularly changing from Simon to Cephas? Or Cephas or even Cephas? Yeah. Hey, Mala, go ahead. Because, as you all know, Matthew chapter 16, God said, in the Kallin mail, Matthew 16,
Simon Peter answered, "You are the Messiah, the Son of the Living God."
Okay.
Jesus replied, "Blessed are you, Simon, son of Jonah, for this was not revealed to you by flesh and blood, but by my Father in heaven. And I tell you that you are Peter, and on this rock I will build my church."
See the word Peter? He doesn't say Mundana Vasavasina 17th la Yona Kumaranaki Simoni and Holy Solivite Partha Vasanatil in the Soldar in Pedro Irkra in the Soldar. See Simon Malekaila either Parthi Chabayakatla Cape is Malekatirgan that means a rock. See, in other words, new identity, new mission is given a new identity. கடவுள் வந்து எப்பெல்லாம் நியூ மிஷினை மனுஷனுக்கு கொடுக்குறாரோ தென் இ சேஞ்ச் த நியூ ஐடென்டிட்டி இஸ் சேஞ்ச் அதே தான் ஐம் ட்ரூ ஆஃப் ஆல் ஏப்ரஹாம் நவ் டெல் மீ வாட் இஸ் த நியூ ஐடென்டிட்டி இஸ் கிவன் டு ஏப்ரஹாம் வாட் இஸ் த நியூ மிஷன் ஆஃப் ஏப்ரஹாம் வாட் இஸ் த நியூ ஐடென்டிட்டி வாட் இஸ் த நியூ மிஷன் ஆஃப் ஏப்ரஹாம் இது வரைக்கும் இஸ் ஒன்லி அன் ஏப்ரஹாம் ரைட் ஃபாதர் He is now father of the
all nations.
17:5 was seen at Tariyam. Sarai is only what? Princess. And then Sarah means what?
Mother
of the all nations. Mission change. It's a new mission gives given a new identity. So whenever God wanted to change a new mission, give the new mission to a person, he changes the new identity. ஸோ நியூ சும்மா விளையாட்டுக்காக நேம்ஸ் எல்லாம் மாத்தல மாத்திர இடங்கள் எல்லாமே நியூ மிஷின் இஸ் கிவன் டு ஏப்ரஹாம் யூ ஸ்பீக் வித் ஃபாதர் ஆஃப் த ஓல்ட் நேஷன் காட் வாண்ட் டு கிவ் அ நியூ ஐடென்டிட்டி அண்ட் சேரஸ் ஐ மிஷன் இஸ் சேஞ்ச் ஃபார் த ஓல்ட் வேர்ல்டுக்கு மதராக போகும் போது ஹி சேஞ்ச் த நியூ ஐடென்டிட்டி இஸ் கிவன் டு சேரா ஜேக்கப் அகேன் வாட் இஸ் ஜேக்கப் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஜேக்கப் டர்ன் டு 32 எடுங்க ஜெனிசிஸ் சாப்டர் 32 ஜெனிசிஸ் 32, 29. You tell me why Jacob's name was changed into Israel. Jacob said,
"Please tell me your name." But he replied, "Why do you ask my name?" Then he blessed him there. So Jacob called the place Peniel, saying, "It is because I saw God face to face, and yet my life was spared."
So why you think God changed the name to Israel? Your name is called Jacob?
Because you struggled with God.
You struggled with God.
And with
you struggled with God and
with humans.
And overcome. If anybody can give me why Jacob's name was changed to Israel, I'm going to give $5 praise. Let me check it. Why do you think Jacob's name was changed to Israel.
Israel means struggles with God.
Yes. Yes.
Because when his father asked, first time, what is your name? He says,
Israel is his chosen
Again, when Jesus asked him, God asked him, what is your name?
Now, I'm saying at this point here, why the angel is changing his name from Jacob to Israel?
Because he fought with God.
So, what happened to, what has happened to Jacob before? He could have remained. What, Jacob comes from the word, what? Jacob means heel. Yeah, heel per. Jacob name. Kaale pidichi veliye vandhaan kodukku, right? In other words, you know, interestingly, Hebrew scholars have a very interesting interpretation. Why the name is changed? They say, Jacob until this point. Where is Jacob at this point when he met the angel?
He's running from
his father and mother, right? Going over to Laban, right? Mama gitta odikittu irukka. He was a fugitive, in other words. Fugitive, he was a vagabond, he's running for his life, right? In other words, it's a facing the problem. So, any problem we come, there are two responses. Human, one, fight
or flight.
Flight. What is Jacob doing now?
Flight.
It is flight. You see, Jacob's tendency always has been, never wanted to face the problem. He wanted to run away from it. When the father discovered who he was, he wanted to run away. See, when the brother was about to go after him, he wanted to run away. So, running away, flight has always been Jacob's response. For the first time on the night when he had an encounter with God, instead of fleeing from the problem, he's what? Fighting. Let me fight it out. First time the character changes, because exactly that is what God wanted him to do in the future. He has a mission for Jacob. So God did was at this point when Jacob is turned into Israel. So that is a good interpretation by the Hebrew scholars. But say, until he's a fleeing Jacob, he's no longer a fleeing Jacob. Now he's become a fighting Israel. Adalda, yare merkonda?
Devanai.
Manadani merkonda an potrudu, right? Hereafter, he'll be overcoming people. Hereafter, he'll be overcoming God. God, in the sense, is of course talking about the angel at this point. See, essentially what I'm saying is, when the mission of Jacob changed it, God changed his name. Now, finally, one more change is to be happened. 2:17 of Revelation, Book of Revelation. Book of Revelation 2:17.
Whoever has ears, let them hear what the Spirit says to the churches. The one who is victorious, I will give some of the little manna. I will also give that person a white stone with a new name written on it.
What name? Yeah, all of us, when we all get to heaven, we're all going to be given a new name. You know why? Why? Same principle. The mission changes. Now this is what? We are no longer sinful sinners or sinners anymore. We become the holy people of God. We were sinful in this world. So when our identity changes, new mission is given a new identity. That is, we'll all be given a new name. That name is not revealed at this point. So we'll all be assured of new name when you all get to heaven. So it's again, name plays such a vital role. Now, even to this day, Israel Jews have a very peculiar custom. At the end of the custom, they say, if a man is sick, critically ill, a doctor said this man is not going to make it. At that point, they have four, according to Talmud. Talmud means only a scripture. Four methods can be applied at this point. Rabbis will do. Number one is alms, dharmam kudukurudhu. Rendavadhu vandhu prayer. Moonavadhu vandhu good deeds. Naalavadhu vandhu change his name. By changing the name of the person who is critically ill, you can change the destiny of the person. I don't know how many of you believe it, but this is belief given the Talmud in the Judaism. They say, only what the name they had? Suppose he is already called, say, Wilson. They will add a new name. You know what the name? Shame and reward use for long. They call it Raphael. Raphael, common name. Get it? Children, what does Raphael mean?
Raphael,
huh?
Angel. Raphael, angel. Healing.
Healing. Healing. Yeah. God has healed, right? Raphael means God has healed. Shame in the word, the Hebrew word, it's life. See, if a person is critically healed, almost 1 foot in the grave, Jewish rabbi will come and add a new name to his name. His Wilson is called Chaim Wilson. That means, Chaim means Hebrew in a life. When you had Chaim Wilson, they believe something will happen, the flow of life will come into him and you'll be transformed from his dead state. That's a belief. Or it can be called Raphael. Raphael, which means God has healed. These two names are added on to the name Wilson. Then if you no longer called Jess Wilson, it's called Shane Wilson, or it'll be called Raphael Wilson. That means name plays such a vital role according to Judaism. That is why in the Old Testament, and we often see the names are given so much of importance. Now in that context, now God himself is the speaker at this point. We'll see meaning of name. Number two, we said a misuse. Misuse of name of God, right? Thana Lol, the name of the person. Thailand. Thailand, he was imprisoned for 37 years jail. You know what crime did he make? Pana tappu enna theriyuma? Internet la vandu andha naattinudaiya raja Mona udaiya naaya vandu criticize panniyirundhaanga internet. Indha naai ivula importance kudukuraanga, ivula kaasu selavu pandraanga, ipdi ella dress pandraanga nu solli adu criticize pannadukkaga 37 years he was imprisoned. Plus he was also defaming or insulting the name of monarch. So monarch's name defame pannadunala, insult pannadunala, avan naai insult pannadunala 37 years he was imprisoned. BBC ran an article on this. So they say they have a criminal record law. According to Thailand criminal law, Queenio, Kingio, yara the defame pannanga, insult pannanga, 15 years minimum, they have been imprisoned. Now, why I am saying it? Bible enna potirudhe? Devanudaiya naamathai? Yeah. If the same law applies to human beings, how many times we misuse the name of God? Tell me some of the misuse of names that we often use. How many of us have misused the name of God? Dinadu?
Oh my God.
Oh my God is very much in the Kanaku. They say, most of people say, oh my God is a very common saying in Raga. That is not true. Say, oh my God. Simu Sultrame, oh my God. Oh my Christ. Oh my goodness. They say, this all comes to a blaspheming God, right? So they say, the meaning, of course, it all comes under the meaning of God. We are going to go into that now. Now, if I just talk to you about, if you're born and left, Yospatina, in the last 50 years, 200 books are written blaspheming the name of Christianity. Christamata Parichi criticized Pane, Yesamiya. David C. Code for the stupid stuffs are written. Last 50 years, 200 books are written. Just imagine that the Taiwan Latinodia Raja published insult Panadagupatha prison portangala. The same thing God applies to human beings now. We'll all be in the prison, including Christians, right? Because we very often use a kind of a cuss words often in our day to day living. So, essentially, I want to talk about the seven great atheists, and how devastatingly, kindly forgive me for my quoting them, because you need to know the world, how the word name of God is being blasphemed in the world, today's world. And you all know this. Friedrich Nietzsche, theriyuma? Kelvipattringala? German philosopher, he said, God is, in the theology, God is dead. God is dead, and we are the killers. And now we are the Superman. கடவுள் வந்து பத்தாம் நூற்றாண்டுலேயே கொண்டோம், நம்ம தான் கில்லர்ஸ், அண்ட் வி ஆர் த சூப்பர்மேன். சர்ச்சஸ் எல்லாம் என்னவா, சர்ச் ஆர் ஆல் ஆல் த சர்ச்சஸ் ஆர் எரெக்டட் ஆன் த டூம் ஆஃப் காட். திருச்சபைகள் எல்லாமே கடவுளுடைய சமாதியின் மேலே எழுப்பப்பட்ட நினைவு சின்னங்கள். வாட் ஐம் சேயிங் இஸ் லுக் அட் இட்ஸ் பிளாஸ்டமி. It's a downright blasphemy, as you know that, right? If God were to punish this guy, even if he sign pannumbodhu kuda, he will say, Nietzsche, Antichrist, and the sign pannuvaanga. Such a devastatingly bad atheist, and he is a German philosopher. Have you heard about Robert Ingersoll? Yaar? Robert Ingersoll, American, he's an American atheist. Number one, he could say that. According to Robert Ingersoll, he says, there is no real liberty in the world as long as people worship the tyrant in heaven. இந்த உலகத்தில் உண்மையான லிபர்ட்டி வேணும்னா, என்னைக்கு ஜனங்கள்லாம் யாரை வர்ஷிப் பண்ணிக்கிட்டுருக்காங்களோ, த டைரண்ட், இ மீன்ஸ் காட். டைரண்டாக கடவுளை என்னைக்கு ஜனங்கள் வர்ஷிப் பண்ணி நிறுத்துறாங்களோ, அன்னைக்கு தான் உலகத்தில் வந்து எல்லாருக்கும் லிபர்ட்டி கிடைக்கும்ன்ற. லுக் அட் த செகண்ட் பிளாஸ்டமி அகெயின்ஸ்ட் த நேம் ஆஃப் காட் பை ராபர்ட் இங்கர்சால். அவனுடைய ஃபேமஸான கொட்டேஷன் உங்களுக்கு தெரியும், யூ வில் கோ டு மார்க்கெட் பிளேசஸ் வித் த ஸ்டாப் வாட்ச் இன் இஸ் பாக்கெட். You take the stopwatch, come on, gather here, gather here. In 10 seconds, I am going to prove there is no God, Lord. All of you gather, you take the stopwatch, start clicking. 10 seconds, look here, God, I am challenging you. If you are there, come down here, prove yourself. Tick, 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 turn the board over. So there is no God. One person said, how stupid he is, right? You think if a stupid like this fellow makes a kind of climb, God will turns to respond? God doesn't have to respond to the stupid. So that is Robert Ingersoll. According to him, he calls him the tyrant, right? Karl Marx, yeah.
Russia.
What did he say about religion? Religion is the opiate. Religion is the opium of the world society and the sigh of the oppressed. God is the only illusory sign that rolls on man as far as man doesn't revolt on himself. God is an illusory sign. Illusory sign.
Imaginary
sign. God doesn't exist. We are the supreme. God doesn't exist. He's an illusory sign. He's another blasphemer. The blasphemy number three. Karl Marx. And as you all know, Swinburne, now post-graduation, Swinburne is such a great poet, unfortunately an atheist poet. Also, the word smitten of God, the death is upon thee, O Lord. The love song of the winds, the sound to the winds of the winds. Glory to man in the highest, for man is the measure of things. Glory to man in the highest, for man is the measure of things. Na tabina. Glory to Bible enna podu. Glory to
God
in the highest. Glory to man in the highest. So thou art smitten, O Lord. The death is upon thee, O Lord. Right? Kadavula paathu solra aandavare adikapattaachu. Death mele irukku. Nee uyirod illa. So naanga dhaan inmel kadavul. See, this is a blasphemy number two by Swinburne, right? We studied him in the idhula. Sam Harris, the famous American atheist, alive now, very much kicking and alive. And he said, God of Abraham, so unworthy of the immensity of the creation. உழவுப்பெரிய கிரியேஷனை வந்து காட் ஆஃப் ஏப்ரஹாம் உண்டாக்குனர் சொல்கிறது வந்து அன்வர்த்தி, எடுத்து பார்க்க முடியாது. நாட் ஈவன் மேன், கடவுளில் கூட ஒரு மனுஷனை கூட அவரால் உருவாக்க முடியாது. இவ்வளோ பெரிய இம்மென்சிட்டி ஆஃப் கிரியேஷனை அவர் எப்படி உண்டாக்கிறக்க முடியும்? நதர் வேர்ட்ஸ், இட் டசன்ட் சே காட் டிட் நாட் கிரியேட் த வேர்ல்ட். ஸோ நதர் பிலாசபர் பிளாஸ் சாம் ஹாரிஸ், பெட்டர் அண்ட் ரசல் யார்? ஹூ இஸ் பெட்டர் அண்ட் ரசல்? பெட்டர் அண்ட் ரசல் அவர் யார்? முதல் கிரேட் மேத்தமேட்டிஷியன் அண்ட் அ ஃபிலாசபர், பெரிய மேத்தமேட்டிஷியன் அவர். அவர் வந்து சொன்னார், ஏசாமி வந்து இம்ப்ராக்டிக்கல் ஐடியலிஸ்ட். அப்படின்னு என்ன அர்த்தம்? இம்ப்ராக்டிக்கல் ஐடியலிஸ்ட்னா அவருடைய சொல் ஐடியல் சொல் கருத்துக்கள் எல்லாம் இம்ப்ராக்டிக்கல், நடைமுறைக்கு ஒவ்வாது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், என்ன ஹி செட், லவ் யுவர் லவ் யுவர் நெய்பரா, அது செய்ய முடியாது, அன்றாட வழக்கத்திற்கு மாறான கருத்துக்களாகவே சொல்லியிருக்காரு, ஆகையினால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவரை தள்ளிவிட்டாராம் பெட்டர் ரசல். அண்ட் ஃபைனலி த ஃபேமஸ் நம்பர் ஒன் ஏத்திஸ்ட் இந்த வேர்ல்ட் ரைட் தான் யார்? சும்மா தெரிஞ்சாது வச்சுங்க, பேர் யார் அது? ஃபேமஸ் நம்பர் ஒன் ஏத்திஸ்ட் நவ் இன் த வேர்ல்ட், ரிச்சர்ட் டாக்கின்ஸ். கலக்கிருக்கிறார் இப்போ அமெரிக்க நாட்டு யூனிவர்சிட்டிக்கெல்லாம் வந்து, இப்போ யூ வாண்ட் டு கிவ் big lecture in all the universities of United States saying that there is no God. So, they were all counting his days. So, what he is essentially saying here is, in all the fiction in the world today, உலகத்திருக்கிற எல்லா ஃபிக்ஷனும் இந்த வேர்ல்டில் இந்த மாதிரி ஒரு அன்பிளசன்ட் கேரக்டர் பார்க்க முடியாது. யார் அன்பிளசன்ட் கேரக்டர் யார்? God. He said he is proud and he is jealous. And he's proud of it. கடவுள் ரொம்ப ஜெலஸ், ஆனால் அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு. இஸ் பெட்டி அன்ஜஸ்ட் அன்ஃபர்கிவிங் கண்ட்ரோல் ஃப்ரீக் வயலண்ட் பிளட் தர்ஸ்டி மிஸ்ஸோகினிஸ்ட். என்ன மிஸ்ஸோகினிஸ்ட்? மிஸ்ஸோகினிஸ்ட் தெரியல, மிஸ்ஸோகினிஸ்ட் ஒன் ஹேட்ஸ் வுமன், மிஸ்ஸோகினிஸ்ட். மிஸ்ஸோகினிஸ்ட் என்ன? ஒன் ஹேட்ஸ் மேரேஜ் இஸ் அ மிஸ்ஸோகினிஸ்ட். கடவுள் கடவுள் வந்து ஹேட்ஸ் வுமன். மிஸ்ஸோகினிஸ்ட் இன்ஃபான்டிசைடல், இன்ஃபான்டிசைடல் பிள்ளைகளை வந்து வெறுக்கிறவரா, இன்ஃபான்டிசைடல் ஜெனோசைடல் மெக்லோமேனியாக் அண்ட் ஆல் திஸ் கோஸ். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ் ஜஸ்ட் இமேஜின் how this man so blaspheming God, but God let them go on. Why? So much of these people are talk about the seven great atheists of the world today, blaspheming the name of God, insulting the name of God in the worst possible terms, but why did God let them go on? இப்ப 37 வருஷம் வந்து அந்த ராஜா உள்ள தள்ளறாங்க, இவங்களெல்லாம் தங்கட எங்க தங்கறது? வை யூ திங்க், வாட் இஸ் த ரீசன் வை திங்க் காட் இஸ் கீப்பிங் குவாய்ட்? காட்ஸ் நேம் வில் பீ க்ளோரிஃபைட் அட் சம் பாயிண்ட் பை திஸ் கைஸ். என்ன இஸ் த ரீசன் யூ குட் திங்க் ஆஃப்? யா, ஒன் ரீசன் ஐ குட் திங்க் ஆஃப் இஸ் 22 சாப்டர் எடுங்க, லாஸ்ட் சாப்டர் புக் ஆஃப் ரெவலேஷன் chapter 22 wala aniyam seigiravaru aniyam sandhi ah வாசிங்க 11 வசனம். அநியாயம் செய்கிறவள் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாகட்டும், அப்புறம் இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனுடைய கிரியையின்படி அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் கிரைண்ட் பண்ணணும், பட் ஷுவராக கிரைண்ட் பண்ணணும். தீஸ் பீப்புள் மை பி திங்கிங் தட் சி யூ ஹவ் பீன் பிளாஸ்டேமிங் காட் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர், காட் ஹஸ்ன்ட் சீம் டு டூ எனி திங் அபவுட் தட், மீன்ஸ் ஹி டசன்ட் எக்ஸிஸ்ட். நோ, ஹி இஸ் கிவிங் யூ பேஷன்ஸ். இன் அதர் வேர்ட்ஸ், அநியாயம் செய்கிறவன் இன்னும் கொஞ்சம் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் அசுத்தமாக இருக்கட்டும், இதை நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் தரும் பலன் என்னோடு கூட வருகிறது. ரைட், எவ்ரிபாடி இஸ் கோயிங் டு பி ஆன்சரபிள் டு காட் அட் சம் பாயிண்ட் இன் அதர். ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி த நேம் ஆஃப் காட் ஆக்சுவலி மீன்? ஐ வில் ஸ்டாப் ஹியர். ஐ திங்க் சாப்பிடலாம். பரிசுத்தமும் நல்லா ஆண்டவரே, ஆசீர்வாதமான விடைக்காக ஜெபிக்கிறோம். இப்படி நாமத்தை வீணிலேயே வழங்குகிறோளே, தண்டியாமல் விடீர் நிச்சல் வேதத்தில் வாசிக்கிறோம். உலகத்தை நான் பார்க்கும்பொழுது டெலிவிஷனில் ஆண்டவரே, பேப்பரில், ரேடியோவில் சாமியுடைய நாமத்தை ரொம்ப தூஷமாக பேசுகிற அநேக ஏத்தீஸ்ட் பாட்டெல்லாம் இப்படி வருகிறது, உலகத்தில் இருக்கிறதை நான் பார்க்கணும் சாமி. ஆண்டவருடைய நாமத்தை துஷ்டமாய் உபயோகப்படுத்துகிற அநேகர் வருகிற கால காலகட்டத்திலே சாமி, நாங்கள் அநேக சமயங்களை கேட்கிறோம், ஏன் கர்த்தர் கிரியை செய்யக்கூடாது என்று சொல்லி அநேகர் கேட்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அசுத்தமாக இருக்கிறோம், இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், அநியாயம் செய்ய இன்னும் அநியாயம் செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனவனுக்கு நான் அளிக்கும் பழைய என்னோடு கூட வருகிறது சொல்லுகிறேன் சாமி. ஆம் ஆண்டவரே, உங்கள் வாழ்த்தை வீணாய் வணங்களுடைய பேர் மக்களை நீ ஒருபோதும் தண்டியாமல் விடீர் என்று சொல்லி வியத்தை வாசிக்கிறோம். நிச்சயமாக சாமி, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தண்டனை உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள கருவி செய்வீராக இயேசுப்பார். தேவந்தவன், நாங்களும் கூட எங்கள் வாழ்க்கையிலே பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, தேவனுடைய நாமத்தை நான் வீணாய் வழங்காதபடிக்கு நீ எங்களை காத்துக்கொள்ளும்படியாக சிந்திக்கிறோம். தொடர்ந்து இது சிந்திக்க அதை நிலப்படுத்தும். இப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சிந்திக்கிறோம். அன்பு சுத்தாவிடன் நினைக்குவன் இடத்திலும் ஆசை பாருங்கள் மனைவரோடு கூட இன்று கொஞ்சம் பொருள் இருப்பார்கள்.